வேதம் முழுவதிலும் அநேக ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரையிலும் பார்க்கும் பொழுது வேதம் முழுவதிலும் அநேக ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே செய்த ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் செய்த ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேல் செய்த ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, எலியா செய்த ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பரிசுத்தவான்கள் செய்த ஜபங்கள், குறிப்பாய் தானியேல் செய்த ஜபங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பரிசுத்தவான்கள் செய்த ஜபங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறையவே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் பவுல் செய்த ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜபமும் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் செய்த ஜபமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துடைய ஸ்பெஷாலிட்டி. மற்றவங்க செய்த ஜபங்கள் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜபம் ஒன்று இருக்குது, அவர் செய்த ஜபம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த ஜபம், இதை நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மாத்திரம் விவரமாக பார்க்க முடியும். நான்கு சுவிசேஷத்திலேயுமே இயேசு கிறிஸ்து ஜெபித்த சம்பவங்கள் மட்டுமல்ல, ஜெபித்த ஜபங்கள் இருக்கிறது. ஆனால் விவரமாக அதை குறித்து கொடுக்கப்பட்டது யோவான் சுவிசேஷத்தின் 17 அதிகாரத்தை நீங்கள் திறந்து கொண்டால், இங்கே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் செய்த ஒரு அருமையான ஜபம் விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜபத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் அந்த ஜபத்தின் மூலமாக அவருடைய இருதயத்தை நாம் அறிய முடியும். என்னைக்குமே நம்முடைய ஜபத்தை வச்சுதான் நம்மள மெஷர் பண்ணலாம், புரியுதுங்களா? ஒருத்தருடைய ஜபத்தை வச்சு அவங்க அளந்தரலாம், அவங்க யாருன்றது அளந்தரலாம். அவங்க ஜபம், அவங்க யூஸ் பண்ற வார்த்தை, அவங்க செய்யற அந்த வார்த்தையில் இருக்கிறதான லைவ் அவருடைய இருதயம் முதல் லயிக்கப்படுகிறத வைத்து அவங்களுடைய ஆவிக்குரிய லெவல் என்னன்றதை அழகா சொல்லிடலாம். அவங்க இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்பதை வைத்து அவங்க எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை அவங்க செய்யறாங்கன்றத அப்படியே பார்த்து அந்த ஜபத்தை வச்சு ஒருத்தர் ஸ்டடி பண்ணிட முடியும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஜபம், கெத்செமனே தோட்டத்தில் அவர் செய்த ஜபத்தை 4 சுவிசேஷத்திலும் இருக்குது. ஆனால் மற்ற 3 சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நீங்க இப்படி செய்யும், ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளும், ஷார்ட்டா 2 வார்த்தை மட்டும் வருது. அந்த ஒப்பு கொடுத்தல மட்டும் மற்ற 3 சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த யோவான் மாத்திரமே இந்த ஜபத்தை விவரமாக எழுதியிருக்கிறார். இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடைத்து செல்லப்பட்டவர்கள் 11 சீஷர்கள். யூதாஸ் உள்ளே வரல, முதலே அவன் வெளியில் இருந்துட்டான். இந்த 11 பேரில் 3 பேர் மாத்திரம்தான் இன்னும் நெருக்கமாய் உள்ளே அழைத்துக் கொண்டு போகப்பட்டவர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்களை ஒரு எல்லையில நிக்க வைத்து விட்டு இன்னும் உள்ளே போய் இயேசு கிறிஸ்து தனித்து ஜபம் பண்ணார். ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் தூங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு தூங்கியிருக்கிறான். யோவான் ஒருவேளை அந்த ஜபம் நடந்த பொழுது கொஞ்சம் விழித்திருந்து கேட்டிருக்கணும். அறத்து குத்தினாலும் தெரியல, அந்த ஜபம் என்ன செய்தார் வார்த்தைகளை அவன் கவனித்திருக்கணும். அதனாலதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் விவரமாக அந்த ஜபத்தை அழக எழுதுகிறார். என்னென்ன சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்பதை தெளிவாக எழுதுகிறார். இந்த ஜபத்தை கவனித்து பார்த்தால் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நம்மை குறித்த தேவ திட்டத்திற்குள் நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. நம்மை குறித்த கர்த்தருடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்மை குறித்து கர்த்தருக்கு இருக்கிறதான எல்லா விதமான எண்ணங்களையும் இந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து அப்படியே வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நம்மை மட்டுமல்ல, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க போகிறதான, அவருடைய ரகசிய வருகை சம்பவிக்கிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்க போகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் இந்த ஜபம் மிகப்பெரிய அளவுக்கு ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஒரே ஒரு ஜப குறிப்பை கொடுத்தார். ஆனால் இந்த ஒரு ஜபத்தின் விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தம்மை பின்பற்றுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமாய் செய்யப்பட்ட ஜபம். புரியுதுங்களா? இந்த ஜபத்துடைய ஸ்பெஷாலிட்டியே டோட்டலா தேவ பிள்ளைகளுக்காக மாத்திரம் போக்கஸ் பண்ணி செய்யப்பட்ட ஜபம் இது. மற்ற ஜபங்களில மற்றதெல்லாம் கலந்துருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, மத்தை படிக்க வேண்டாம், மத்தை 9 36 37 38 வசனங்களை கவனித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்ப்பார். அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல சிதறப்பட்டவர்களாக இருக்கிற பார்க்கும் பொழுது மனது உருகி சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஜபத்தில் என்ன போக்கஸ் பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கான ஜப குறிப்பு கொடுக்கிறார். ஆனா அந்த ஜபம், அந்த ஜபத்தில் இருக்கிற பாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சீஷர்களுக்குரியதல்ல. அந்த ஜப குறிப்பு சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த ஜபத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய பாரம் என்னன்னா, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, அறுவடை மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம். அந்த பாரத்தோடு இந்த ஜப குறிப்பை கொடுத்தார். குறிப்பு ஒன்று, ஆனால் பாரம் வேறொரு இடத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த பாரத்தோடு கொடுக்கப்பட்ட ஜப குறிப்பு. ஆனால் இந்த யோவான் 17 அதிகாரத்திலே இந்த ஜப குறிப்பை, இந்த முதல் வசனத்திலிருந்து 26 வசனங்கள் இருக்கிறது. இந்த 26 வசனங்கள் ஒரே ஒரு ஜபம். இந்த 26 வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தால், முழுக்க முழுக்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக மாத்திரமே அவர் செஞ்சிருக்கிறார். அதனால இது வந்து பிலீவர்ஸ் பிரேயர், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் கர்த்தருடைய பாரம். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்க. இதுல வந்து இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு புலி. இந்த ஜபத்தில் இருக்கிற சாரத்திலிருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு ஜஸ்ட் ஒரு டிராப் தான். ஏன்னா இதை நீங்க ஆராய்ஞ்சுதான், இந்த ஒவ்வொரு வசனத்திலிருந்து ஒவ்வொரு பிரசங்கத்தை எடுத்தாலும் 26 வாரம் பிரசங்கிக்கலாம். பாதி வருஷம் இதை வச்சு, இந்த ஒரே இந்த அதிகாரத்தை வச்சு பாதி வருஷத்தை நடத்திடலாம். சபை நடத்த 26 பிரசங்கம் பண்ண முடியும். 26 வசனத்திலிருந்து 26 பிரசங்கம், 56 பிரசங்கம் கூட பண்ண முடியும். அவ்வளவு விஷயம் ஜபத்தில் இருக்கிறது, அவ்வளவு காரியத்தை இதில் அடக்கி இருக்கிறார். அதனால அதிலிருந்து நம்ம சுருக்கமாய் ஒரு துளியை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, தம்முடைய பிள்ளைகளை குறித்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? இப்ப முதலாவது அவர் எதிர்பார்க்கிற காரியம், நம்ம இடத்துல அவர் என்னத்தை எதிர்பார்த்து எதுக்காக அவர் ஜெபித்தார். இதுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்ம கிட்ட சும்மா எதிர்பார்த்துட்டு நம்ம செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறது வேற. எதிர்பார்க்கறதோட நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த காரியம் நிறைவேறும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய நம்ம உள்ளத்துல எடுத்து நான் உங்களை எதிர்பார்ப்பேன், சில விஷயங்கள் எதிர்பார்ப்பேன், அந்த காரியங்களுக்காக ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போதுதான் அதை நிறைவேறும். நம்முடைய சகோதர சபையில இப்ப சிஸ்டர் ஒருத்தினா இருக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் பேரு கற்பகம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களை அவசியம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள நுழையும் பொழுது என் இருதை அப்படியே கண்ணு கலங்கிட்ட ஒரு நிமிஷம். அவங்கள நுழையும் போது நேற்று சாயங்காலம் என்ன ஜெபிச்சோன்னு தெரியும். அந்த சகோதரிக்காக நேற்று சாயங்காலம் இங்க ஜெபிச்சோம். ஒரு பொதுவாக நாங்கள் ஜெபிச்சோம். அவங்க லைஃப்ல கடந்து போகிற சில பாதைகள் நிலைமைகள், அவங்க நேற்று முந்தின நாள் நைட் எல்லாம் அவங்களுக்கு ஜெபிச்சேன். இந்த தனி ஜபத்துலலாம் அவங்களுக்காக நான் ஜெபிச்சேன். அவங்க போன்ல பேசினேன். எனக்கு தொடர்ந்து அப்படி நேற்று சாயங்காலம் இங்கே கூடுன்னு சேர்ந்து ஜெபிக்கும் போது நேற்று அவங்களோட பெயரை சொல்லி அவங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சோம். அந்தவரே சிஸ்டர் எப்படியாவது கூட்டிட்டு வாங்க, அது மாதிரி ரவிச்சந்திரன் லைஃப் அவங்களுக்காக ஜெபிச்சோம். சாயங்காலம் எல்லாம் ஜெபிச்சோம். ஒரு சிலரை பெயரை சொல்லி இங்கே ஜெபிச்சோம். ஒரு சிலருக்காக நாங்கள் ஜெபிச்சோம். இவங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நம்ம வாஞ்சிக்கிறதை ஜபத்தில் கொண்டு வரும்பொழுது கர்த்தர் அதை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. புரிந்து நம்ம ஒன்று வாஞ்சிச்சா போடாது, அதை ஜபமாக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். புரிந்துங்களா? வாஞ்சிக்கிறதை வாஞ்சிச்சா போடாது, அதை ஜபமாக்கணும். அப்ப கர்த்தர் செய்வார். இதெல்லாம் சாட்சி. அதனால இப்ப நான் சாட்சியோட சொல்றேன். இப்ப நம்முடைய வாழ்க்கை இடத்துல இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல பல காரியங்களை வாஞ்சிக்கிறார். அந்த வாஞ்சிக்கிறதை வாஞ்சையோடு விட்டுவிடாமல் நமக்காக அவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். அந்த காரியம் நடக்கணும்னு ஜெபிக்கிறார். அப்ப கண்டிப்பாக அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அப்படியே நிறைவேற செய்யும். அல்லேலூயா. இப்ப முதல் காரியத்தை நம்ம கவனிப்போம். 17 யோவான் 17 11 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் இனி உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே,
பரிசுத்த பிதாவே,
நீர் எனக்கு தந்தவர்கள்,
நீர் எனக்கு தந்தவர்கள்,
நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு,
நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு,
நீர் அவர்களை,
நீர் அவர்களை
உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும்,
உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு குறிப்பு, நம்மை குறித்து அவர் ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் இனிமே உலகத்தில் இவங்களோடு நான் இருக்க போறதில்லை பிதாவே, நான் உங்ககிட்ட வந்துட போறேன், ஆனா இவங்களை இந்த உலகத்தில் விட்டுட்டு நான் வரேன். பிதாவே, நம்ம ரெண்டு பேரும் எப்படி எப்பவுமே ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி இவங்க எல்லாம் எப்பவுமே ஒன்னா இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க. எப்படி ஒரு அழகா சொல்றாரு பாருங்க, நம்ம எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோமோ அதே மாதிரி இவங்க எல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாய் ஒன்னா இருக்கும்படி செய்யுங்க அப்படின்னு. இதனிடத்தில் கர்த்தர் என்னத்தை எதிர்பார்த்தார், என்னத்தை ஜெபித்தார் என்றால், தேவ பிள்ளைகள் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இது ஐக்கியத்தின் அடையாளம். நல்ல கவனிங்க, ஜெபத்தில் ரெண்டு காரியம் இருக்கு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்கு விசுவாசிகள், ஒரு தேவ பிள்ளைகள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஃபெலோஷிப் முக்கியம், ஐக்கியம் அவசியம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கென்று ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதின் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோ, சபையின் நோக்கம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, ரட்சிப்பை இழக்கக்கூடாது, பெற்ற ரட்சிப்பிலே கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். முடிவு பணியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு 10:22 சொல்லுகிறது. அப்ப சபை என்பது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இதில் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே சொல்லுகிறேன், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஃபெலோஷிப் நமக்கு அவசியம். தன்னிச்சையாக நம்ம பாட்டுக்கு நான் வரட்டும் அப்படியே பின்னாடி வந்து அப்படியே அப்படியே போயிடுறேன், நம்ம போய் கிட்ட போய் இவ்வளவு பேசினா நம்மளை பத்தி தெரிஞ்சாதானே நாளைக்கு நம்ம போன் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளை ஏன் வரலன்னு கேட்பாங்க, அதனால நம்மளை கேட்காதபடி அப்படியே இருந்துட்டு போயிடுவோம், அப்படி எல்லாம் இருந்துடக்கூடாது. புரியுதா? சர்ச் என்பது ஒரு ஃபெலோஷிப். தெய்வ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருப்பதற்கு நிச்சயமா சொல்றேன், நீங்கள் உங்களுக்குள் ஒரு அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாருக்குள்ளையும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம் இருக்கணும். அதனால சொல்லுகிறேன், நீங்க தனியா மட்டுமே உங்களுடைய காரியத்தில் செய்யாது, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சொல்றேன், நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். உங்களுடைய பாரம், உங்களுடைய பிரச்சனை, உங்கள் போராட்டம், உங்களுடைய காரியங்கள், அதற்காக ஜெபிக்கிறதற்காகத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். உண்மையிலே சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சபையில ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதில் கொடுக்கிறார். உண்மையான பாரத்தோடு ஒருவருக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுக்கிறார், அதிசயங்களை செய்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இந்த ஐக்கியம் என்பது கர்த்தர் நம்மோடு இணைந்து கொள்வதற்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட். இப்ப தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்கிறது என்பது எப்படிப்பட்டது என்றால், இது கர்த்தரை நம்மோடு இன்னும் நெருக்கமாய் கொண்டு வருகிற ஒரு அனுபவம். அதெல்லாம் பாத்துங்க, விசுவாசிகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிக்கிறது என்பது இது நம்மளோடு முடிவடைந்து விடுகிற காரியம் அல்ல. இதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார், இதில் கர்த்தர் வந்து தன்னையும் இணைத்துக் கொள்ளுகிறார். வேதத்தில் உங்களுக்கு அதுக்கு நிறைய வசன ஆதாரம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் காண்பிக்கப் போகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9-10 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். பிரசங்கி 4வது அதிகாரம் 9:10
ஒண்டியாயிருப்பதிலும்
இருவர் கூடியிருப்பது நலம்
அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால்
அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான்.
ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அவனை தூக்கிவிட துணை இல்லையே.
பாருங்க எவ்வளவு தூரம் ஃபெலோஷிப் பத்தி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதும் நலம்ங்கிறார். ஏன்? அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதனால் கிடைக்கிற பதில் அதிகம். சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதனால் கிடைக்கிறதான ஆசீர்வாதம் அதிகம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நீங்க சோர்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் தனியா ஜெபிக்க முடியாத ஒரு மனநிலைமை இருக்கு. சில நேரத்தினுடைய மனசோர்வு, உங்களால் தனியா ஜெபிக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற டென்ஷன், உங்களுக்கு வருகிற பிரச்சனை, நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், உங்கள் அலுவலகத்தில் நீங்க ஒரு சந்திக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு பண தேவை இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், உங்களுக்கு ஜெபிக்க முடியாதபடி அந்த பிரச்சனை உங்களை அழுத்தும். ஆனால் நீங்கள் மற்றவரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசம் கூட கட்டி எழுப்பும், அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் கூட தூண்டி நிறுத்தும், அவர்களுக்குள் இருக்கிறதான பலன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களையும் விசுவாசிக்க செய்து அற்புதமான பதிலை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். ஒண்டியா இருப்பது, அதை விட இருவர் சேர்ந்து இருப்பதனால் அவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதிக பலன் உண்டாகும். 10வது வசனத்தில் பாருங்க, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இதுதான் சொல்றாரு. இந்த ஃபெலோஷிப் பிரேயர்ல பார்க்கும் பொழுது, சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டியை கொடுப்பார், அதாவது கார்பரேட் அனாயிட்டின்னு சொல்லுவாங்க. சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கொடுப்பார். நீங்க பைபிள் முழுவதையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்களானால் எந்த அளவுக்கு இணைந்து ஜெபிக்கிறார்கள் அந்த இடத்துலதான் அபிஷேகம் பெருகி இருக்கிறதான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. நான் நிறைய சொல்லிட்டு போலாம், எல்லாத்தையும் எடுத்து நீ வாசிக்க நேரம் இல்ல. 2 நாளாகவும் 5வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, 5வது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. அங்கே ஆசாரியர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்த நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு துதிப்பாங்க. 5வது அதிகாரம் 12, 13, 14 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது அவர்கள் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கார்பரேட் அனாயிட்டிங். அப்போ எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்குது. சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கி வந்து ஆசாரியர்கள் உள்ளே நிற்க முடியாதபடி அந்த மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. பழைய ஏற்பாட்டு சம்பவம். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களானால் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனை வருது. அந்த சொப்பனை வந்த பிறகு அவன் மறந்துடுறான். அந்த சொப்பனத்தை அவன் மறந்த பிறகு அவனை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுகிறான். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க, சொப்பனத்தை சொல்லி அர்த்தம் சொன்னா பரவாயில்ல, சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுன்றான். அப்படி சொல்லலன்னா எல்லாரையும் வெட்டி போடுவேன்றான். சொல்லி தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மரண தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு. ஞானிகள் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டிட்டே வராங்க, பிடிச்சு பிடிச்சு உடனே மரண தண்டனை. அந்த லிஸ்ட்ல தானியல் எல்லாமே இருக்கிறாங்க. தானியல், சாத்ராக், மேஷாக், அபேத்னகோ எல்லாம் இருக்கிறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே தானியல் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றான், ஒரு நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு அன்னைக்கு ராத்திரி தன் சிநேகிதரோடு சேர்ந்து ராத்திரி தெய்வம் அன்னைக்கு போய் அங்க ஜெபிக்கிறாங்க. கார்பரேட் பிரேயர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ராஜா இப்படி சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுகிறானே, என்ன செய்யணும்? ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு ராத்திரி படுத்தது தானியல் தூங்குறான். நேபுகாத்நேச்சாருக்கு என்ன சொப்பனம் வந்து அதே சொப்பனத்தை கருத்து தானியலுக்கு கொடுக்கிறார். அப்படியே இங்க ரிப்பீட் பண்றாரு. அதை காமிச்சு அதன் அர்த்தத்தை இவனுக்கு சேர்த்து கொடுக்கிறார். அடுத்த நாள் போய் அதை அப்படியே ராஜாவுக்கு முன்பாக விவரிக்கிறான். கடைசி காலத்தில் நடக்க போகிற கடைசி சம்பவங்கள் வரைக்கும் அந்த சொப்பனத்திலிருந்து ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறான். இது என்னால வந்துச்சு தெரியுமா? கார்பரேட் பிரேயர். சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ரகசியங்கள் வெளிப்படுகிறது. 2 நாடகம் 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை வெளிப்படுகிறது. இங்கே பார்க்கும்பொழுது தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. இந்த பைபிள் சொல்லிக்கிட்டே போலாம். அப்போஸ்தலர் 4:25-31 நீங்க படிச்சு பாருங்க. அங்கே பேதுருவையும் யோவானையும் பிடிச்சு கொண்டு போய் மிரட்டி அனுப்புவாங்க. இனி இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது. அவர்கள் உடனே வந்து சபையிலே வந்து அதை அறிவிப்பாங்க, எங்களை பிடித்துக் கொண்டு போய் மிரட்டினாங்க, இதை இயேசுவின் நாமத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே சபை கூடி ஜெபிச்சது. ஜெபிக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? 4:30-31 வசனங்களை பார்த்தீங்களானால், அவர்கள் ஜெபிக்கும்போது அவர்கள் கூடி இந்த இடம் அசைந்தது. தேவன் ஒரு அசைவை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் அசைவுனா என்ன அர்த்தம்? பிரத்யட்சமாக இடத்துல வந்து இறங்கினார், அந்த சபையில வந்து இறங்கினார். கார்பரேட் பிரேயர்ல கர்த்தர் வந்து என்ன செய்யறார்? பிரத்யட்சமா வந்து இறங்குறாரு. அப்போஸ்தலர் 16 எடுத்து பாருங்க, 22-25 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து அந்த இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாட்டு பாடும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல மகிமையா இறங்கினார். சிறைச்சாலையில் வந்து இறங்கினார். இறங்கும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாய் பூமி அதிர்ந்தது. கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு காவலில் இருந்தவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. வேதம் முழுவதும் இந்த கார்பரேட் பிரேயர் என்பது ஸ்பெஷல் பிளஸிங்கை கொண்டு வருது. கர்த்தரை அந்த இடத்தில் இறங்கி வர பண்ணுகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த பிரசங்கின் புத்தகத்தில் பாருங்க, அதற்கான ஒரு காரியம் இருக்குது பாருங்க. 12:12 வாசிக்கலாம்.
ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பூரி நூல் சீக்கிரமாய் அறாது.
இங்க இருந்து மூணு இங்க வந்துச்சு இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது ஒருவன் அவங்களுக்கு விரோதமாய் பிசாசனம் வந்தால் எதிர்த்து மேற்கொள்ளுகிறார்கள். அந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு அந்த பலன் வந்துச்சு? மூணாவது நாங்க சேர்ந்துக்குது. அதுதான் கர்த்தர். அதான் கார்பரேட் பிரேயர்ல கர்த்தரை இணைந்து கொள்ளுகிறார். பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இதை விட தெளியா வெளிப்படையாக இருக்கிறது ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். தெரியுமா? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:19-20 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 18:19-20
அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர்
தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால்
அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
கொஞ்சம் நிறுத்துவோம். இடத்துல பாருங்க, எந்த காரியத்தை குறித்து ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது கண்டிப்பா ஆகும்னு கன்ஃபார்ம் பண்றார். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஜெபிச்சத கன்ஃபார்ம்டா அதற்கான பதில் கிடைச்சே தீரும்ன்றாரு. தெளிவா ப்ராமிஸ் பண்றார். ஏன் அது நடக்குது? அடுத்த வசனம்.
ஏனெனில்
இரண்டு பேராவது
மூன்று பேராவது
என் நாமத்தினாலே
எங்கே கூடியிருக்கிறார்களோ
அங்கே
அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
என்ன தெளிவா ப்ராமிஸ் கொடுக்கிறார் பாரு. ரெண்டு பேர் இருந்தாலே போதும், நான் கண்டிப்பா அந்த இடத்துல பிரசன்ட்ங்கிறார். இருப்பேன்னு சொல்ல வருவேன்னு சொல்லல, இருக்கிறேங்கிறார். புரிதல்? நிறைய பேர் அந்த இந்த வசனத்தை சொல்லும்போது இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். வருவேன்லாம் கிடையாது, வருவேன்னு சொன்னீரே, வருவேன்னு கிடையாது, இருக்கிறேன். பிரசன்ட், நீங்க அந்த இடத்துல கூட்டின உடனே நான் பிரசன்டா இருக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம கூப்பிட்டு ஒன்று வரோம், அந்த இடத்துல இருக்கிறேன். கூடி வந்தாலும் இருக்கிறேன். அப்ப நம்முடைய ஆண்டவர் தேவ பிள்ளைகள் இணைந்து இருக்கிறதின் வல்லமையை வேதம் முழுவதிலும் காட்டுறாரு. சேர்ந்து ஜெபிக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது, இணைந்து ஜெபிக்கிறது, இது மிகவும் வல்லமையானது. அதில் ஒன்று சொல்லுகிறேன், சபை என்பது உங்கள் வாழ்க்கையில் உங்களை எல்லா சூழ்நிலைகளுக்கும் பரிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிற இடம் தான் சபை. ஆகையினால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம்னா நீங்க தனித்து நின்று போராடினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவீங்க, உங்களால் நிக்க முடியாது. உங்களுக்கு கர்த்தர் இன்னொருத்தர் சேர்ந்து உங்களுக்காக உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு நபரை கர்த்தர் சபையில வைக்கிறார். உங்களுக்காக எந்த நேரத்திலையும் ஜெபிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உண்மையா சொல்ல போனா என் செல்போன் நைட் ஃபுல்லாவே ஆன்லதா இருக்கும், சைலண்ட்ல போட மாட்டோம், நைட் ஃபுல்லா ஆன்லதா இருக்கும். எத்தனையோ பேர் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எத்தனையோ பேர் கால் பண்ணுவாங்க. எப்பவுமே ரவுண்ட் த கிளாக் ஆன்ல தான் வச்சிருப்பேன். சில டைம் மீட்டிங் ஏதாவது முக்கியமா இருக்கும்போது மட்டும் சைலண்ட்ல போடும், அந்த மாதிரி சூழ்நிலையில. மற்றபடி நைட்ல கூட ஆன்ல தான் வச்சிருப்பேன். ஏன்னா சில டைம் திடீர்னு கால் வரும், எந்த நேரத்தில் கூட கால் வரும், ஆன்ல தான் வச்சிருப்பேன். எதுக்கு நான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம பிரசன்ட். சபையிலே கர்த்தர் சேர்ந்து ஜெபிக்கிறதை வச்சிருக்கிறார். சாயங்காலம் ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதன் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் பாதுகாப்பார். எந்த விதமான சத்துருவின் போராட்டங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் உங்களை ஜெயம் எடுப்பதற்கு இந்த ஒருமனமான ஜெபத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே முதல்ல கர்த்தர் தான் சொல்றார். முதல் காரியம் கேட்கிறது, பிதாவே நான் இவங்களை விட்டுட்டு நான் மேல உங்களோட வந்துடுறேன், ஆனா இவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோமோ அதே போல இவர்களும் ஒருவரோடு ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து ஐக்கியமாயிருக்க செய்ய என்று சொல்லி ஐக்கியத்திற்காக அவர் விரும்பினார். அதற்காக அவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் காரியம். சரி, இரண்டாவது யோவான் 17:14 14 வசனத்தை வாசிக்கலாம். 14:15-16 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
நல்ல கவனிங்க. இந்த இடத்துல திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். குடும்பமும் அதை வலியுறுத்துகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இரண்டாவது காரியம், நம்ம யாருங்கிறத இயேசு கிறிஸ்து இடத்துல பிதா கிட்ட கன்ஃபார்ம் பண்றாரு. நான் உலகத்தான் அல்ல, அதே போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நம்மளை பத்தி இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. நம்மளை பத்தி பிதா கிட்ட சொல்லிட்டாரு, இவர்கள் உலகத்தார் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உலகத்தாரா இருந்துட்டு எப்படி உலகத்தார் அல்ல மறுதளிக்கிறது யோசிக்கிறீங்களா? நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லங்கிறாரு. தெளிவா சொல்ற, நான் உலகத்தான் அல்ல. இதை உட்கார்ந்து 100 இம்போசிஷன் எழுதுங்க வீட்டில் போய், நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. அப்பாவது மனசுல பதிவு பார்க்கலாம். நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல. நான் யாருன்னு தெரியணும். நான் யாரு? ஒரு காலத்தில் நான் உலகத்தான் தான், ஆனால் இன்னைக்கு நான் உலகத்தான் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நான் உலகத்தான் கிடையாது. இது எங்கிட்ட மட்டும் சொல்லல, பிதா கிட்டயும் சொல்லிட்டாரு, இவர் உலகத்தான் அல்லன்ட்டார். புரியுதா? நம்மளை அவர் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார் பிதா கிட்ட. பிதா நாளைக்கு என்ன இயேசுவை நீ சொன்ன கருத்துல பார் எப்படி இருக்குது அப்படி இயேசு கிறிஸ்து திட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படிதான் என்ன உலகத்தான் அல்லன்னு சொன்னீங்க, சொன்ன என்ன என்ன பாரு எப்படி இருக்குது அப்படின்னு இயேசு கிறிஸ்து பார்த்து பிதா திட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், இவர்கள் உலகத்தார் அல்ல. நான் எப்படியோ அப்படிதான் இவங்களும், நான் உலகத்தான் அல்ல, அதே போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாததுனாலே உலகம் என்னை பகைக்கிறது, அதே போல இவர்களும் உலகத்தார இல்லாததுனால உலகம் இவர்களையும் பகைக்கும். அதனால இவங்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க நான் கேட்கல, என்ன அழகா கொண்டு போற பாருங்க. அதனால இவங்களை உலகத்திலிருந்து உடனே எடுத்துக்கொள்ளுங்க நான் கேட்கல, இந்த உலகத்தில் வர தீமையிலிருந்து இவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு ஒரு அன்போடு, எவ்வளவு ஒரு அக்கறையோடு நமக்காக எப்படி எல்லாம் ஜெபிக்கிறார் பாருங்க. அதனால இந்த தீமைக்காக உலகத்தில் எடுத்துக்கொண்டு நான் கேட்கல, பிதாவை எடுத்துக்கொள்ளுங்க கேட்கல, நீங்கள் உலகத்தில் இருக்கட்டும், ஆனா இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தார்கிட்ட உங்களுக்கு வர்ற பாதிப்பு பிரச்சனை, உலகத்து மனுஷர்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் மூலமா இவங்களுக்கு வருகிற நிந்தனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் வர பிரச்சனைகள், சொந்தக்காரங்க வருகிற நிந்தனைகள், இப்படி எத்தனையோ காரியங்கள் வருது. இவங்க குடும்பத்தில் பிரச்சனை சந்திக்கிறாங்க, எத்தனையோ சுத்தி சுத்தி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த தீமையிலிருந்து இவங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, திரும்பியும் சொல்றாரு. 18 வசனத்துல பார்க்கும்போது,
நான்
உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்ப நல்லா தெரியணும், என் இயேசு கிறிஸ்து நான் யார் என்பதை இந்த ஜெபத்தின் மூலமாய் பிதா கிட்ட சொல்லி இருக்கிறேன். இல்ல, நான் யார், நான் உலகத்தான் அல்ல. அப்ப உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடாது என்பதில் என் ஆண்டவர் என்னிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். நான் உலகத்தானை போல இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற என்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசத்தை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நான் வர்ஷிப் நேரத்தில் ஒரு காரியத்தை சொன்னேன். நம்முடைய ஜெபம் உலகத்தானுடைய காரியத்தை போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும். இன்னைக்கு மற்றவங்களும் கோயிலுக்குலாம் போறாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க, என்ன காரியத்தை நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னு கேளுங்க. யாராவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அவிசுவாசி கிட்ட போய் கேளுங்க, நீங்க கோயிலுக்கு போனீங்களா, என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னு கேளுங்க. என்ன வேண்டிட்டு இருப்பான் நீங்க கேட்டு தெரிஞ்ச அப்புறம் எனக்கு சொல்லுங்க, சரியா? உங்களுக்கு நான் சேலஞ்சா சொல்றேன். என்ன வேண்டி கொள்ளுவாங்க, பிள்ளையாரப்பா நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், நான் நல்லா இருக்கணும், அதுதான் அவங்க வேண்டிக்கிறதுல என்ன இருக்கும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன செய்யாது, என்னை உண்மை போல என்னை மாற்றும், அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அப்புறம் அப்படி ஜெபிச்சு ரொம்ப மோசமா போயிடும், இப்படி வந்துடும். அப்புறம் அப்படி ஜெபிச்சாங்கன்னா கடைசியில் இங்கே ஒன்று முளைச்சிடும், அங்கே அங்கே கண்டதெல்லாம் வந்துடும். அப்புறம் அதனால் அப்படியும் பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும், இதுதான் கேட்கணும். வேற என்ன கேட்பாங்க, என்ன இது வேணா நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இதையே ஜெபத்தை நம்மளும் பண்ணுறோம்னு வச்சுங்க, நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையாய் பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். இப்படியே யாபேஸ் மாதிரி சுயநலமாகவே உட்கார்ந்து 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 ஜெபிச்சுட்டு காட்டு இருந்தா நமக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம், புரியுதா? உலக தேவைக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தெளிவா சொல்றாரு, உலகத்து மனுஷனா இப்படி ஜெபிப்பான். நீ உலகத்தான் அல்ல, உன் ஜெபத்தில் மாற்றம் வர வேண்டும். ஆமென். நீ உலகத்தான் அல்ல, உன் அதை நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ, எதுல காட்டணும் என்றால் உன் ஜெபத்தில் ப்ரூவ் பண்ணுங்க. உங்கள் ஜெபம், அதன் ஆரம்பத்தில் சொல்லு, உங்கள் ஜெபம் நீங்கள் யார் என்பதை காட்டும். நீங்கள் செய்கிற விண்ணப்பம் நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குறி நிலைமையில் இருக்கிறது தெளிவாக காட்டும், புரியுதா? அதுக்கு உலகத்தில் இருக்கிற எதுவுமே கேட்கறதே பாவம் நான் சொல்ல வரல, புரியுதா? அப்படி நான் சொல்ல வரல, நீ உலகத்தில் எந்த காரியத்தை கேட்டாலே பாவம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு தேவை இருக்கும்போது நீங்க கேட்கலாம், ஆனால் உங்கள் சிந்தனையில எதுவுமே எப்போதும் அதையும் நிறைந்திருக்க கூடாது. நம்ம காரியங்கள் எல்லாமே மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். தெய்வீக சுபாவங்கள், மேலான காரியங்கள், கர்த்தருக்குரியவைகள், அதிலேயே நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3:4 வசனங்களை வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்,
பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால்,
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்,
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்
வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள,
வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள
மேலானவைகளை தேடுங்கள்,
மேலானவைகளை தேடுங்கள்,
பூமியில் உள்ளவைகளை அல்ல,
பூமியில் உள்ளவைகளை அல்ல,
மேலானவைகளையே நாடுங்கள்,
மேலானவைகளையே நாடுங்கள்.
ஏனென்றால்
ஏனென்றால்
நீங்கள் மரித்தீர்கள், மரித்தீர்கள்,
நீங்கள் மரித்தீர்கள்,
உங்கள் ஜீவன்,
உங்கள் ஜீவன்
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது,
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது,
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது,
நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்,
அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க. இந்த நாலு வசனத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தான விஷயத்தை பவுல் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் கவனிங்க, நம்மளை வந்து அவர் மெஷர் பண்றாரு. பவுல் இந்த வார்த்தையின் மூலமா நம்மளை மெஷர் பண்ணி காட்டுறாரு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அது உண்மையானா உங்க ஜபம் இப்படி இருக்கும், உண்மை இல்லைன்னா இப்படி இருக்காது. அதை வச்சு நம்முடைய ரட்சிப்பை வந்து என்ன செய்யறாரு, மெஷர் பண்றாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தேடுவது உண்டானால், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நீங்கள் உயிர் பெற்றது உண்மையானால், அதாவது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், கிறிஸ்து எங்கிருக்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள காரியத்தை நீங்க தேடணுங்கிறார். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார், அங்கே இருக்கிற மேலான மகிமையான பரிசுத்தமான உன்னதமான காரியத்தை தேடுங்கள். இதுதான் நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்ததற்கான அடையாளங்கிறார். ஃபர்ஸ்ட் இல்லையா, அப்படி சொல்லிவிட்டு அடுத்து அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் பாருங்க. மேலானவைகளை தேடுங்கள், அடுத்தது சொல்ற பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல ஏன் சொல்றாரு கேட்டீங்கன்னா, இப்படி மேலானவைகளை தேடுகிறவர்களுக்கு பூமியில் உள்ளவைகளை உண்மையாகவே சொல்றேன், தேட வேண்டிய அவசியமே வராது, அது கேட்காமலேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும், தானா நடக்கும். மேலானது தேடும் பொழுது கீழானது தானா நடக்கும். அதனால தைரியமா சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை தேட வேண்டாம், மேலானதையே தேடுங்க, அதையே நாடுங்க, இது தானா நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இன்னும் அடுத்த ஒரு டெப்த கொண்டு போறாரு. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், நம்முடைய பழைய ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு முடிவு உண்டாகிவிட்டது, பழைய வாழ்க்கைக்கு முடிவு வந்துருச்சு. அதனாலதான் நீங்கள் மரித்தீர்கள், இப்ப ரட்சிக்கப்பட்டு புது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். நீங்கள் ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் சொல்றதை கவனிச்சுட்டு வாங்க, இது ரொம்ப ஒரு டெப்தான ஒரு சீக்கிரட். இது வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற ஒரு உண்மை. இதை புரிந்து கொள்வது, மனுஷ அறிவில் புரிந்து கொள்வது சாத்தியம் கிடையாது. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்கள் ஜீவன் எங்கே இருக்கிறது, நம்ம எங்க இருக்கிறோம், மரித்திருந்த பொழுது இந்த பூமிக்குரியவர்களாய் நாம் இருந்தோம். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டவுடனே நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டு விட்டது, கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டு விட்டது. அந்த கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட நம்முடைய ஆத்மா இப்ப எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசு உட்கார்ந்து விட்டதுனாலே இந்த ஆத்மாவும் கிறிஸ்துவுடனே தேவனில் போய் அங்கே உட்கார்ந்துருச்சு. புரியுதா, இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரலோகத்தில் கர்த்தரோடு கூட கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறோம். சரீரம் இங்க இருக்கிறது, உயிர் இங்க இருக்கிறது, மற்ற காரியங்கள், நம்முடைய ஆத்மா பூமியில் இல்லை. கிறிஸ்துவோடு எழுந்த அந்த ஆத்மா கிறிஸ்துவோடு சேர்ந்து அப்படியே தேவனுக்குள் போய் மறைந்து விட்டது இங்க இருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஏன், உங்க ஜீவன் எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது, கிறிஸ்துவுக்குள் தேவனிலே மறைந்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ உலகத்தான் எப்படி சொல்றீங்க, அதைதான் சொல்றாரு. ரட்சிக்கப்படாமல் தான் நீ உலகத்தார், ஏன்னா இந்த பூமியில் உங்க ஜீவன் இருக்குது. இப்ப உங்க ஜீவன் இங்க இல்ல, என்றைக்கு நீங்கள் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களோ அன்றைக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அன்றைக்கு அது கிறிஸ்துவுக்குள் போய் அது அப்படியே தேவனுக்குள் போய் இணைந்து விட்டது. உன்னதங்களில் நம்ம வாசம் பண்ணுகிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எபேசி 2:7 பார்க்கும் பொழுது அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த வசனத்தை நான் அப்படி வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்தாரா செய்வாரா? செய்தார் இல்லையா? இது அவருடைய ரெஃபனேஷன் இங்கதா இருக்குது. 2 எபேசி 2:1 பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களில் மறித்திருந்த நம்மை புரியுதா? இது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருந்தா தான் புரியும், இல்லைனா புரியாது, கஷ்டம் இது. அக்கிரமங்களினாலும் பாவத்தில் மறித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த பிறகு நம்ம என்ன செஞ்சாரா? ஏழாவது வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். செய்தார். இதுதான் இங்க கொலோசி 3 அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா, நம்முடைய சரீரத்தில் நம்ம இங்க வாழ்ந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆத்மா கிறிஸ்துவுக்குள் தேவனில் பாதுகாப்பாய் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனை யாராலும் தொட முடியாது. அந்த ஆத்மா, நான் சொல்றது உயிர் இல்லை, ஆத்மா. அந்த ஆத்மாவை யாராலும் தொட முடியாது. அந்த ஆத்மாவை யாராலும் தொட முடியாது. சரீரம் இந்த உலகத்தில் இருந்து தொடப்பட முடியும், அந்த ஆத்மாவை யாராலும் தொட முடியாது. இப்ப உங்களுக்கு இப்ப நான் சொல்லணும்னு வரல, இப்ப எனக்கு அது வருது. சிலருக்கு ஒருவேளை சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம், அதை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். நம்முடைய சபையிலே சமீபத்தில் சிஸ்டர் பியூலா கத்தருக்குள்ளாக நல்லா வாழ்ந்த ஒரு தேவப்பிள்ளை கத்தருக்குள் நித்திரை அடைஞ்சாள். இதுல நிறைய பேருக்கு குழப்பம், வெளியில கேட்க தெரியாம கேட்க முடியாம இல்ல கேட்க யோசிச்சு வந்துருப்பீங்க. என் வீட்டில் எங்கிட்ட சிலர் அடிக்கடி வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சில குழப்பம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வீட்டில் இருந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணினேன். அதை நான் இப்ப உங்களுக்கு நான் எல்லாருக்கும் கிளியர் பண்றேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், என் ஸ்டேட்மெண்ட் எனக்குமே மாத்திக்கிறது கிடையாது. இப்போ சொல்ற முந்தி சொன்னதை இப்பவே சொல்றேன், கேன்சர் இட் இஸ் பியூர்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். பிசாசுடைய வியாதி, பிசாசு கொண்டு வர வியாதி. கேன்சர் என்பது, இப்ப உங்களுக்கு ஒருவேளை தெரியாம குழப்பி இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இதை விளக்கம் புரிஞ்சுங்க. கேன்சர் என்பது பிசாசினால் கொண்டு வருகிற வியாதி. இந்த சமீபத்தில் கூட இந்த ஆகஸ்ட் 15 நான் ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே போயிருந்த பொழுது ஒருத்தர் டிவியில் அஃபெக்ட் ஆகி வந்திருந்தாங்க. பிசாஸ் ஓடணும்னு எல்லாம் அந்த ஸ்பாட்லேயே எல்லாம் அப்படி சரியாச்சு. டிவி ஒருத்தருக்கு அவங்களோட தகப்பனா டிவியில் மறித்து டிவி வந்து செத்து போயிருந்தார் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு அதன் பிறகு டிவி வந்திருக்குது. ஒரு கை சிவியர் பெயின், அசைக்க கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே அரஸ்டா இருந்தது. அப்ப அந்த பொண்ணுக்கு டிவி செலகு செக் பண்ணும்போது டிவி வந்துருக்குது. ஜெபிச்ச உடனே அந்த ஸ்பிரிட் ஓடிச்சு, உடனே கை ரிலீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அசைக்க முடியாது அந்த கை, அப்படியே டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு. பக்கத்துல எதுக்கு இது மாதிரி இதை சொல்றேன், இப்ப நம்ம பியூரா விஷயத்துக்கு நான் சொல்றேன். அதே போல இந்த கேன்சர் டிபி எல்லாமே பலவீனப்படுத்துகிற ஆவிகளால் கொண்டு வரப்படுகிற வியாதிகள். இப்ப ஒரு தேவ பிள்ளையை ஒரு கேன்சர் வியாதி வந்து மரணம் நடந்திருக்குது. இப்ப இந்த ஆத்மா பரலோகம் போயிருக்குமா நரகம் போயிருக்குமா? ஒரு கேள்வி உங்களுக்கு ஒருவேளை சிலருக்கு உள்ளத்துக்குள்ள எழும்பி இருக்கலாம். அந்த ஆத்மா இப்ப கேன்சர் பிசாசு நான் சொல்லியாச்சு திட்டமா? அப்ப அந்த பிசாசினால் கொண்டு வரப்பட்ட வியாதியிலே ஒரு நபர் மரிக்கும் பொழுது அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா? ஒவ்வொருத்தருக்கும் நியாயமா உங்களுக்கு எழுப்புற ஒரு கேள்வி. நான் சொல்றேன், கேன்சர் வந்து பிசாசம் கொண்டு வரப்பட்ட வியாதி தான். இன்னைக்கு நான் அதே தான் சொல்றேன், இன்னைக்கு நான் மாத்திரம் அதே தான் சொல்றேன். அப்ப அந்த வியாதியிலே மரணம் சம்பவித்ததே எப்படி? இந்த மரணம் சம்பவித்தது எல்லாம் உண்மைதான். இந்த மரணம் என்பது சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம், அவ்வளவுதான். புரியுதா? சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம். இப்ப சரீரத்தை கொல்ல முடியுமா? அது இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரே, ஆத்மாவை கொல்ல வல்லவர்கள் ஆகிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க. சரீரத்தை கொல்லுகிறதற்கு பிசாசுக்கு முடியும், புரியுதுங்களா? முடியும். அப்ப யோபுவின் சரீரத்திலே வியாதியை கொண்டு வந்தான் பிசாசு. ஆனாமலேயே சரீரத்தில் மரணம் வரைக்கும் போறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல, ஜீவனை தொடாத என்ன. அதனால சரீரத்தை வியாதியை மட்டும் கொண்டு வர முடிஞ்சது கர்த்தருடைய அனுமதியோடு, புரியுதுங்களா? முடியும். அப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த மகள் பியூலாவுக்கு மரணம் சம்பவித்ததே, இந்த வியாதியினால் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட வியாதியினால் மரணம் சம்பவித்ததே. அப்படியானால் இது நிலைமை என்ன? ஆத்மாவின் நிலைமை என்ன? தெளிவா சொல்லுங்க. சரீரத்திற்கு மரணத்தை உண்டு பண்ணுகிறதற்கு தேவன் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வந்து சில நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆயுச காலத்தை வச்சிருக்கிறார். இதை நம்ம வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஜென்ரலா கர்த்தர் நமக்கு நீடியாக வைத்திருக்கிறார், ஒரு பிளஸிங். ஆனால் ஒரு சிலருக்கு கர்த்தர் சில நோக்கம், அது ஏன்னு இப்ப தெரியாது. அது நம்ம பிற்காலத்தில் ஒருவேளை நித்தியத்துக்கு போனா தெரியும். சிலருடைய காரியத்தை, ஏன்னா தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் நீதிமான எடுத்துக் கொள்ளுகிறான். சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி ஒரு திட்டம் வைக்கிறதுனாலே குறுகிய காலத்தில் எடுக்கிறது தேவ திட்டம். அது ஒரு சிலர் சில ஆப்ஷன் சிலருக்கு நடக்கும். அப்ப இந்த கேன்சர் வியாதி என்பது ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா, மரணம் என்று ஒன்று சம்பவிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் மரணம் வர முடியாது. ஒரு ரீசன் இருக்கணும். ஒரு ரீசன் இல்லாம டெத் ஆச்சுன்னா அடக்கமே பண்ண முடியாது. கலவில் போய் அடக்கமே வர முடியாது. இல்ல ரீசனே இல்ல செத்து போயிட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இது உலகத்திலேயே பிரச்சனை கொண்டு பண்ணும். ஒரு போலீஸ் கேஸ் ஆயிடும். ரீசன் இல்லாம செத்து போயிட்டான்னு கொண்டு போனோம் போலீஸ் கேஸ் ஆயிடும். என்ன ரீசனை கொடுக்க முடியல, போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்போ கல்லறைக்கு கொண்டு போறோம், அடக்கம் பண்ண கொண்டு போறோம், தீவிரம் அடக்கம் பண்ண கொண்டு போறோம். எப்படி செத்தாங்க? டெத் சர்டிபிகேட் கேட்கறாங்க. அது ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு தெரியாது. அப்ப டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாம அங்க அடக்கம் பண்ண முடியாது. எந்த ரீசனும் இல்ல அப்படின்னா அவன் நேரம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். எந்த ரீசன் இல்லாம ஒரு பாடி வந்துருக்குது, நேரம் வந்து பாடியை எடுத்துட்டு போயிடுவாங்க, போஸ்ட்மார்டம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்ல அப்படிதான் பண்ணுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. ரீசன் இல்லைன்னா உலகத்திலேயே பிரச்சனை, ஒரு பாடி அடக்கம் பண்ண முடியாது. அப்ப தேவனாகி கர்த்தர் எல்லாத்துக்குமே கரெக்டா வச்சிருக்கிறாரு. அப்ப ஒரு ரீசன் தேவை. ஒரு டெத் சர்டிபிகேட் என்ன காஸ்ட், எந்த காஸ்ட்ல இவங்களுக்கு டெத் வந்ததுன்னு ஒரு ரீசன் கொடுக்கணும். அதுக்காக எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதுல வந்து வியாதி என்பதும் ஒன்று. அப்ப அந்த வியாதி என்ன செய்கிறது? சரீரத்தில் மரணத்துக்கு ஏதுவாய் அதை கொண்டு போகிறது. அப்ப அந்த மரணத்துக்கு சிலருக்கு என்ன செய்ய, ஒரு சின்ன ஒரு ப்ரொலாங், அந்த சின்ன ஒரு டைம். அப்ப அந்த கேப்ல அவங்க வந்து இன்னும் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் சில காரியத்தில் எல்லாம் வருவதற்கு ஒரு டைம் ஒதுக்கப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப சில தப்புன்னு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க, அந்த டைம் கிடைக்காது. அப்ப கர்த்தர் சில டைம் கொடுக்கிறார். அந்த டைம் மூலமாக அவங்க இன்னும் கர்த்தருக்குள் தன் ஆத்மாவை ரெடிப்படுத்திக் கொள்வதற்கு டைம் கொடுக்கிறார். அப்ப அந்த டைம்ல அவங்க நல்லா செய்யறாங்க, கர்த்தரோடு நல்ல ரிலேஷன்ல வந்தார். அதனாலதான் அவங்களுடைய பியூலாவுடைய லைஃப்ல கூட அன்னைக்கு அந்த ஆறுதல் கூட்டத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் புறஜாதிகளில் இருந்து எல்லாருமே சாட்சி சொன்ன விஷயம், அவங்க மரணத்துக்கு 3 நாட்களுக்கு முன்பதாகவே அவங்க முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. இது எப்படின்னா, அந்த பிசாசினால் கொண்டு வரப்பட்ட அந்த வியாதி அது மரணத்தின் எல்லை வரைக்கும் கொண்டு வந்து வர்ற வரைக்கும் கர்த்தர் அனுமதிச்சுட்டு, அந்த லெவல் வந்தோடனே இனி இந்த சரீரத்தில் கொடுக்க அனுமதி இல்லை, கெட் அவுட், வெளியில போகலாம், முடிஞ்சு போச்சு. செய்ய சொன்ன வேலை நீ செஞ்சாச்சு, மரணம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, இனி உனக்கு அந்த சரீரத்தில் இடம் கிடையாது, வெளியேறு. வெளியே போன உடனே இந்த முகத்தில் கர்த்தர் அதை என்ன செய்யற, டோட்டலா ஆட்கொள்ளுங்கிறார். ஆட்கொண்ட உடனே தான் அந்த முகத்தில் அந்த பிரகாசம் வர்றதுக்கு ரீசன் அதுதான். அந்த முகத்தில் அந்த மாற்றம் வந்து நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, அந்த ரீசன் அதுதான். அப்ப இது என்ன தெரியுதுன்னா, அந்த ஆத்மா சந்தேகமே இல்லாம பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த பிசாசினால் கொண்டு வரப்பட்ட வியாதி என்பது அவர்களுக்கு இந்த உலகத்தில் மரணத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஏதுவான காரியமே தவிர, அது நரகத்திற்கு கொண்டு போகிறதற்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வியாதியை கொண்டு வரலாம், மரணத்தை கொண்டு வரலாம், ஆத்மாவை நரகத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது. தேவன் விட மாட்டார். ஏன்? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் ஆத்மா கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது, எந்த பிசாசல் தொட முடியாது. ஆமென். இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை. இதுதான் முக்கியம். அதனாலதான் சொல்றது, ரட்சிப்பு அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் காரியம். அதனால இந்த நாட்களில் சொல்லுகிற ரட்சிப்பு என்பது, கர்த்தரை தெரிந்து கொள்ளுதல் என்பது சும்மா ஏதோ ஒரு காரியம் நினைக்காதீங்க. இது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன். அது உங்க ஆத்மாவை கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்றாரு. எங்க ப்ரொடெக்ட் பண்றாரு? தனக்குள் வைத்து தேவனில் கொண்டு போய் டபுள் ப்ரொடெக்ஷன் எழுதுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்து டபுள் ப்ரொடெக்ஷன் எழுதுகிறோம். நம் ஆத்மாவை நரகத்திற்கு எந்த சத்துருவும் கொண்டு போக முடியாது. புரியுதுங்களா? சரீரத்தை மரணத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, தேவ அனுமதியோடு அது நடக்கும். ஆனால் ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போக எந்த பிசாசினாலையும் முடியாது. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். இப்ப பார்க்கும் பொழுது இதற்கு தான் கர்த்தர் சொல்ற, நீங்க உலகத்தார் அல்லாதது போல நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்லன்ட்டார். அப்ப நம்ம தேவ பிள்ளைகள், அதை கர்த்தர் வந்து பிதாகட்டையும் சொல்லிட்டாரு, நம்ம உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். பரலோகத்தின் காரியத்தை வாஞ்சிக்கணும், பரலோக வாஞ்சையினால நிறைஞ்சிருக்கணும், பரலோகத்துக்குரிய காரியத்தில் நம்ம வாழ்க்கை இணைஞ்சிருக்கணும், அந்த சிந்தனையினால நிறைஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் பரலோகம். இந்த கொலோசியில் பாருங்க, அடுத்த அதோட நெக்ஸ்ட் பிளஸிங் பாருங்க. இதனால என்ன நடக்குது? இந்த 3 அதிகாரத்தின் 4 வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிற அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அதுவும் சேர்ந்து என்ன செய்கிறது, வெளிப்பட்டு கர்த்தரோடு கூட எந்தெந்தைக்கு வாழ்வதற்கு அது சேர்ந்து விடுகிறது. புரிதுங்களா? இதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான காரியம். அது கர்த்தருக்குள் மறைந்து இருக்கணும். அப்பதான் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அது தானும் வெளிப்பட்டு கர்த்தரோடு எந்தெந்தைக்கு வாழும். நான் எப்பவுமே ஒன்று சொல்றேன், திருப்பி சொல்றேன், கர்த்தர் நம்ம யாரையும் நரகத்திற்கு தானா அனுப்புறது கிடையாது, பரலோகத்துக்கு தானா இழுக்கிறதும் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் கர்த்தரோடு வாழணும். நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் பரலோகத்துக்கு சொந்தமானவன். சரீரத்தில் நான் பூமியில் இருக்கிறேன், ஆனால் என் ஆத்மாவிலே என் தேவனுடைய வலது பாரசத்தில், கிறிஸ்துவோடு தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறேன். நான் அங்கிருக்கிறத சிந்திப்பேன், அங்கிருக்கிறத வாஞ்சிப்பேன், அங்கிருக்கிற நினைவுகளோடு இருப்பேன், அதுலயே என் சிந்தனைகளை நான் மெயினா வைப்பேன். ஏன்னா நான் போக போற இடம் அதுதான், நான் போக போற இடம் அதுதான், என் நித்தியமான இடம் அதுதான், என் நிரந்தரமான இடம் அதுதான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ரட்சகர் வெளிப்படுவதற்கு ஆவலாய் காத்திருக்கிற நற்பகுதி. அப்ப நம்முடைய குடியிருப்பை பத்தியே நம்முடைய சிந்தனை, அந்த மேலான சிந்தனை, அதுலேயே நம்முடைய மைண்ட நிறைச்சுக்கணும். எப்பவுமே பூமிக்குரிய காரியம், உலகத்துக்குரிய காரியம் இதுவே நம்முடைய சிந்தனை வராதபடி வெளியே வாங்க. ஏன்னா நீங்கள் உலகத்தார் அல்ல. வெளியே வாங்க, உலகத்தை விட்டு வெளியில வாங்க, பூமியை விட்டு வெளியில வாங்க, இந்த மண்ணை விட்டு வெளியில வாங்க. நம்முடைய சிந்தனை வெளியில வரணும். ஏன்னா நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம உலகத்தான் அல்ல. தெளிவா சொல்லிட்டாரு, இதாகட்டே சொல்லிட்டாரு, அப்புறம் உங்க பாடு. ஆமென். இதாகட்டே சொல்லிட்டார், உலகத்தார் இயேசு கிறிஸ்துவ பொய்யராகிட கூடாது. என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவ பொய்யராகிட கூடாது. இவர் உலகத்தார் அல்லன்ட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நிரூபிச்சு காட்டணும். ஆமேன். அவர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் ஜெபித்த ஜெபத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. மூணாவது ஒண்ணு நான் சொல்றேன், அடுத்தது பதினேழாம் அதிகாரத்தில், யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை போல. முக்கியமான வார்த்தை வசனத்தில், முக்கியமான வார்த்தை போல. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். The same way. எப்படி நீர் என்னை அனுப்பினீரோ அதே மாதிரி இவர்களையும் அனுப்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருந்ததே அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படித்தான் நம்மையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். இதை இந்த யோவான் சுவிசேஷம் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் ஜெபத்திலேயே அதை கூட இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்றாரு. பிதா என்ன எதிர்பார்த்தார்ன்றது அதை மென்ஷன் பண்றாரு. எப்படி அனுப்பினார் பாருங்க, நாலாவது வசனத்தை வாசிங்க, அப்ப தெரியும்.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் சொல்லிட்டு, செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்ப பிதாவாகிய தேவன் பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் பொழுது அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அனுப்புறாரு. சும்மா போய் உன்னால் முடிஞ்சது என்ன பண்ணிட்டு வா அப்படின்லாம் அனுப்பல. புரியுதுங்களா? என்ன ஏதோ முடிஞ்சது செஞ்சுட்டு வா அப்படின்லாம் அனுப்பல. தெளிவா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அனுப்புறாரு, இந்த காரியத்தை இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரணும் பூமியில. அதற்கு உனக்கு கொடுக்கப்படுகிற டியூரேஷன் 3.5 வருஷம். 33 வருஷம் பூமியில நீ மனுஷனா வாழணும், 30 வருஷம் குடும்பத்துக்கு நீ உழைக்கணும், பெத்த தாய் மற்றும் உடம்புகளை வளர்த்து அவங்களுக்கு உதவியா இருந்து குடும்ப வாழ்க்கை மற்றும் மற்ற காரியங்கள் மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உலகத்தின் மற்ற ஜனங்கள் எப்படி பிரச்சனைகளை சுமக்கிறாங்க என்பதை நீ சுமந்து அதை அனுபவிச்சு மற்றவங்களுடைய பிரச்சனை என்னன்றதை நீ தெரியணும். அதுக்கு 30 வருஷம் உனக்கு. 3.5 வருஷம் எனக்காக நீ இருக்கணும். என் வேலையை 3.5 வருஷம் ஃபுல்லாக இந்த 3.5 வருஷத்துல இத்தனை வேலையை முடிக்கணும். ஒரு ப்ராஜெக்டோடு அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்து மூன்று வருஷம், கடைசி மூன்று வருஷம் பிதாவின் ப்ராஜெக்டை கையில் எடுத்தார். அவர் மரணத்திற்கு முந்தின நாள் பிதா கிட்ட சப்மிட் பண்றாரு, செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன், நீங்க கொடுத்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன் பிதாவே என்றார். செய்யும்படி எனக்கு நியமிச்ச வேலை எதுவுமே பெண்டிங் இல்லை, முடித்தார். ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நிறைவோடு எல்லாம் முடிந்தது அப்படின்னு அறிக்கையோடு மேல வைத்தார். என்ன அழகா தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார் பாருங்க. எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழக மேல போற. அப்ப இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை இந்த உலகத்தில் அனுப்பினேன். அப்ப பிதா இயேசு கிறிஸ்துவை ஒரு ப்ராஜெக்டோடு அனுப்பினார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து ஒரு ப்ராஜெக்டோடு இந்த உலகத்தில் அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமென். நம்மை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு டியூரேஷன் இருக்கிறது நமக்குன்னு, ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இத்தனை வருஷம் எனக்காக நீ வாடணும். எப்படி இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல ரெண்டு பீஸ் இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல ரெண்டு பீஸ் இருக்குது. அவருடைய டோட்டல் லைஃப் பரிசுத்த வாழ்க்கை, ஆனா அதுல முதல் 30 வருஷம் தன் குடும்பத்திற்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் செலவழிக்கப்பட்டது. நம்ம அப்படி சொல்ல முடியாது, 100% பரிசுத்த வாழ்க்கை கிடையாது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவர் குடும்பத்துக்கு செலவிட்டது போல நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாவத்துக்கு உலகத்துக்கு செலவு பண்ணிட்டு ஒரு பார்ட் அப்படி போயிடுச்சு. செகண்ட் பார்ட் அவர் பிதாவுக்காக வாழ்ந்தது போல நம்மளும் செகண்ட் பார்ட் பிதாவுக்காக வாழணும். ஃபர்ஸ்ட் பார்ட் அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சது, நமக்கு ஒரு பார்ட் பிடிச்சது. அதே போல நமக்கு ரெண்டு பார்ட் தான், ஆனா அவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். அவர் பாவத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பாவத்துல போயிடுச்சு, செகண்ட் பார்ட் கர்த்தருக்காக. அவருடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தன் குடும்பத்திற்காக உழைச்சு கஷ்டத்தை தெரியணும், செகண்ட் பார்ட் பிதாவுக்காக. செகண்ட் பார்ட் மட்டும் ரெண்டு பேத்துக்கு ஒண்ணுதான், நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒண்ணுதான். புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் வேறி ஆகுது, ஆனா செகண்ட் பார்ட் நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒன்றுதான். அதைத்தான் பிதா எதிர்பார்க்கிற ஒரே காரியத்தை நினைக்கிறார். அப்படியானால் நம்மை குறித்து பிதாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. புரியுதுங்களா? திட்டம் இருக்கு. யாருமே தேவ திட்டம் இல்லாமல் ரட்சிக்கப்படவில்லை. உங்களை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ பேர், வசதியா இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க, சுகமா இருக்கிறவங்க, எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டவங்க எல்லாம் நீங்க உலகத்துக்குள் இருக்கும் பொழுது ஏன் உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்? உங்க கூட ஒர்க் பண்றவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்துல ஜாலியா இன்னைக்கு இந்த சண்டே லீவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களையே கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கணும். உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. காரணம் இல்லாம கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. உங்களுக்கு ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு விதமான திட்டம், அந்த திட்டத்திற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் தாளந்துகளை கொடுக்கிறார். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டங்களை நீங்கள் எதனால் தெரிந்து கொள்ளலாம் என்றால், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை வைத்து நீங்கள் எப்படிப்பட்ட திட்டத்தினால் தேவனால் அனுப்பப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தாளந்து இல்லாத நபர் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. அப்ப உங்ககிட்ட என்ன தாளந்து இருக்கிறது? அப்ப அதுதான் உங்களை குறித்த தேவ திட்டம். இப்ப என்ன எடுத்தனா, சபை நடத்துறாலும் எல்லாத்திலும் நான் பார்ட்டிசிபேட் பண்றதில்லை இல்லையா? பாடுறதுக்குன்னு சிலர் வச்சிருக்கிறாரு, வாசிக்கிறதுக்குன்னு சிலர் இருக்கிறாங்க, அதற்கு தாழ்ந்து உள்ளவர்கள் அதற்கு இருக்கிறாங்க. இல்ல நான் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி பாடினா அது வர்ஷிப்பா இருக்காது. புரியுதா? பிரசங்கிக்கிறவருக்கு ஒரு தாளந்தை கொடுத்த ஆண்டவர் அதுல நீ ஃபுல் ஃபிளெக்ஷன் நீ செயல்படுன்னு எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நேரத்தை செலவிடுகிறேன், எஃபர்ட் போடுறேன். அதை சரியான விதத்திலே நான் செய்து எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை, அதில் தேவன் என்ன திட்டத்தை என்னை கொடுத்து எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து. உங்ககிட்ட என்ன இருக்குது அதை நீங்கள் தேவனுக்கு மகிமையாய் கொண்டு வரணும். பாட தெரியுதா? தேவனுக்கு மகிமையாய். வாசிக்க தெரியுதா? தேவனுக்கு மகிமையாய்.
அல்லது நாலு பேருக்கு போய் டிராக்டர் கொடுக்க முடியுமா? தேவனுக்கு மகிமையாய். அல்லது உங்ககிட்ட இதெல்லாம் இந்த தாளம் இல்ல, கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பணத்தை கொடுத்திருக்கிறாரா? தேவனுக்கு மகிமையாய். எது உங்ககிட்ட இருக்கிற தாளம்? உங்ககிட்ட எது இருக்குது? எல்லாரும் பிரசங்கியார் ஆயிட முடியாது, எல்லாரும் பாடகர் ஆயிட முடியாது, எல்லாரும் மியூசிக் வாசிட முடியாது, எல்லாரும் கர்த்தருக்கு கொடுத்துட முடியாது. உங்ககிட்ட என்ன இருக்குது? அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளம். அதை தேவ நாமத்தின் மகிமையாய் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். உங்ககிட்ட என்ன இருக்குது? இல்லாததை கர்த்தர் கேட்க மாட்டார். புரியுதுங்களா? இல்லாததை கேட்க மாட்டார். இப்ப லெனின் கிட்டயோ செல்வாட்டி வந்து நீ பிரசங்கம் பண்ணு கர்த்தர் கேட்க மாட்டார். அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து, அவங்ககிட்ட அதுதான் கர்த்தர் எதிர்பார்ப்பார். எங்கிட்ட இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாருகிட்ட என்ன தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை தேவ நாமத்தின் மகிமையாய் கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யூஸ் பண்ணாம மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ண லைஃப்ல அதை மட்டும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரியம், நம்ம லைஃப்ல எந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் நாம் வீணாக்கி விடக்கூடாது. பாருங்க, ஒரு வசனத்தில் பவுல் சொல்றதை பாருங்க. 2 Corinthians 6:2 வாசிக்கலாம்.
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு,
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி,
உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து
ரட்சணிய நாளிலே
உனக்கு உதவி செய்வேன் என்று
சொல்லி இருக்கிறாரே.
இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். இப்பொழுதே ரட்சணிய நாள்.
கவனிச்சீங்களா இந்த வார்த்தையை? இந்த இடத்துல பவுல் சபைக்கு என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி உடன் வேலையாட்களாகி உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்றோம். தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை வேஸ்டா நீங்க வாங்கி மூட்டை கட்டி வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அதை விருதாவா அப்படின்னா வேஸ்டா வச்சுட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற கிருபைய எதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ வேஸ்டா வச்சுட்டு இருக்காதீங்க. அது புத்தி சொல்றோம், யூஸ் பண்ணுங்கன்னு புத்தி சொல்றோம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அனுக்கிரக காலத்தில் உதவி செய்வேன், அந்த கிருபையை யூஸ் பண்ணுவதற்கு கிருபை செய்வேன் சொல்லி இருக்கிறாரே. அந்த அனுக்கிரக காலம் எப்போன்னு வரப்போகுது நினைச்சு காத்துட்டு இருக்கிறீங்களா? நான் ஊழியம் செய்ய வேண்டிய காலம் எப்போ வரப்போகுதுன்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? நான் கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய நாள் எப்போ வரப்போகுதுன்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? நான் கர்த்தருக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும்ன்றதுல எப்போவாது ஒரு நாள் வயசான காலத்தில் செய்வேன்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? இன்னொரு நாள் ஒரு காத்துட்டு இருக்காதீங்க. அந்த ரட்சணிய நாள் இப்பொழுதே வந்திருக்கிறது. புரியுதுங்களா? அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். வயசான காலத்துல பார்த்துக் கொள்ளலாம், அப்புறம் ஊழியம் செய்யலாம், அப்புறம் கர்த்தருக்கு ஏதாவது செய்யலாம், அப்புறம் டிராக்டர் கொடுக்கலாம், அப்புறம் கர்த்தருக்கு கொடுக்கலாம், அப்புறம் பாட்டு பாடலாம், அப்புறம் வாசிக்கலாம், அப்புறம் அது அப்புறம் பேச்சே கிடையாது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இன்றைக்கு செயல்பட முடியாத நீங்கள் பின்னால செயல்பட முடியாது. இன்னைக்கு முடியாதுன்னுட்டீங்கன்னா இன்னொரு நாள் நீங்க நினைச்சாலும் முடியாது. புரியுதா? இப்ப நம்ம லைஃப்ல இதுதான் அனுக்கிரக காலம். தேவனுடைய கிருபைய வேஸ்டா வாங்கி வச்சுட்டு இருக்காதீங்க. தேவ கிருபையை வேஸ்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு கிருபை இருக்குது, எது உங்ககிட்ட இருக்குது, அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை. அதை நீங்க கர்த்தருக்கு யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணணும், எப்படியாவது யூஸ் பண்ணணும். அப்புறம் யூஸ் பண்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. இதுவே அனுக்கிரக காலம் கொண்டதுட்டு பின்னால பாத்துக்கலாம். இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு செய்ய முடியாதது என்னைக்கு செய்யறது கஷ்டம். புரியுதுலாம்? இன்னைக்கு நம்ம முடியாதுன்னா இன்னொரு நாள் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுடைய தந்திரம் அது. ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒண்ணு இருக்குது. அது கதையா உண்மையான்னு தெரியாது, அவர் புக்ல படிச்சு. ஒரு நாள்
பிசாசு தன்னுடைய நரக கூட்டம் கூப்பாட்டான. பெரிய கூட்டம், முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினான். ரொம்ப கோபத்தோட என்ன, எல்லா பிசாசுகளும் எல்லா விதமான ஆதி, எல்லாம் ஆதிகள் நிறைய ஆதி இருக்குது. பலவீனப்படுத்துகிற ஆதி, வஞ்சிக்கிற ஆதி, நேசித்தன ஆதி, குற்றப்படுத்துகிற ஆதி, இது எல்லா விதமான ஆதி இருக்குது. பலவீனப்படுத்துகிற ஆதி, எரிச்சலின் ஆதி, இது எல்லா ஆதியும் கூட்டி சேர்த்து நிக்க வச்சு, முக்கியமான லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு கூட்டம் நடத்தினானாம். கூட்டம் நடத்திட்டு கேட்டானாம், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம், என்ன வேலை செய்யறீங்க? எரிச்சலின் ஆவி கிளம்பி போய் எல்லாத்தையும் சண்டை போட வைக்க வேண்டாமா? பலவீனப்படுத்துகிறாம எல்லாத்தையும் வியாதி உண்டாக்க வேணாமா? என்ன பண்றீங்க? ஜனங்க எல்லாம் நம்மளை விட்டு எல்லாம் இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம நாட்கள் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்மளை விட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டாங்க. என்ன பண்றீங்க நீங்க, என்ன ஊழியம் பண்றீங்க நீங்க எல்லாம் என்று சொல்லி பயங்கர கோபத்தோட கேட்டான. அவர் கேட்ட பொழுது எல்லா பிசாசுகளும் பயந்துட்டு சாத்தானுக்குள்ள பயந்து நின்றுச்சான். ஐயோ இவ்வளவு கோபமா இருக்கிறாரே சாத்தான் அப்படின்னு பயந்து நின்றுச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பொழுது அந்த பிசாசு சாத்தான் கேட்டானா, சரி இப்ப சொல்லுங்க, ஒரு ஐடியா கொடுங்க, ஜனங்கள் கிறிஸ்துவ இடத்துல போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன வழி, ஐடியா கொடுங்க அப்படின்னா, சரி ஒவ்வொருத்தர மெதுவா எழுந்து சொன்னாங்களாம். ஒருத்தர் சொன்னானா, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பறக்கவே இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அதனால வந்து ஜனங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி போக மாட்டாங்க, அதெல்லாம் கட்டுக்கதை தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, ஒன்று சாத்தான் சொன்னான்னா, இது கட்டுக்கதை இல்லைன்றதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. இன்னைக்கு அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னால் அது எப்படி அதெல்லாம் பொய்யா போயிட்டு சொல்றது, யாருமே நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து பெயர் சொல்லி எவ்வளோ அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குது, அதனால் நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டான். அடுத்த ஒரு சாத்தான் எழுதானாம். அவன் சொன்னானா, பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இந்த உலகத்தை ஜாலி என்ஜாய் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா. அப்போ பிசாசு சொன்னானா, சாத்தான் சொன்னானா, நீங்க நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட போய் பரலோக சந்தோஷத்தை அனுபவத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவத்தில் பார்க்கறவங்கள போயிட்டு பரலோகம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி அவங்க அதை சொல்லி சொல்லி நிறைய பேர் மனநிலை வச்சிடறாங்க. அதனால நீ பரலோகம் இல்லை நரகம் இல்லைன்னு சொன்னா கூட அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன சிலருக்கு அந்த அனுபவத்தை இயேசு கிறிஸ்து பூமியிலேயே கொடுத்துட்றாரு. அந்த சந்தோஷத்தை அவங்க ஷேர் பண்ணும்போது மனம் திரும்புறாங்க. இதெல்லாம் சரிபடாது, வேற யாராவது ஒன்று சொல்லு. அடுத்து இன்னொரு பிசாஸ் எழுந்துச்சான். அது சொல்லிச்சா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மெய், அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் தேவனுடைய குமாரன், அவரை விட்டா ரட்சிப்பை இல்லைன்னு நான் சொல்ல போறேன். பிசாசு கோபமா பார்த்துச்சான். அடுத்து சொல்லிச்சான், பரலோகன்றது உண்மை, நரகன்றது உண்மை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பரலோகம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளனா நரகம், இதை நான் சொல்ல போறேன். பிசாசு சாத்தானுக்கு இன்னும் பயங்கர கோபமா இருந்துச்சா. நீ என்ன, நீ எனக்கு ஊழியம் பண்றியா, அந்த இயேசு ஊழியம் பண்றியா, நீ என்ன நீ இதெல்லாம் பேசுற? உடனே அந்த பிசாசு சொல்லிச்சான், இதெல்லாம் உண்மை, ஆனா இந்த இயேசுவை இன்னைக்கு ஏத்துக்காத, நாளைக்கு ஏத்துக்கோ நான் சொல்லிடுவேன். இந்த இயேசுவை இன்னைக்கு ஏத்துக்காத, நாளைக்கு ஏத்துக்கோ, நாளைக்கு அவன் ஏத்துக்கொள்ள வந்தோம்னா இன்னைக்கு ஏத்துக்காத, நாளைக்கு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு என்னைக்குமே வராது. இன்று ரொக்கம், நாளை கடன், இந்த மாதிரிதான். நாளைக்கு என்னைக்குமே வராது. இன்னைக்கு நடக்காதது நாளைக்கு நடக்காது. புரியுதா? இன்றைக்கு ரட்சணி நாள், இதுவே அனுக்கிரக காலம். நாளைக்கு நீங்க, நாளைக்கு வராது. தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறக்கூடாது இல்லையா? இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு சொல்றார். நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை அனுப்புறேன். நீ என்னை ஒரு மிஷனோடு என்னை அனுப்பினீர், ஒரு மிஷனோடு, ஒரு மிஷனோடு அனுப்பியிருக்கிறீர். அதே போல இவர்களை குறித்து எனக்கு ஒரு மிஷன் உண்டு, ஒரு மிஷன் உண்டு, அனுப்புறேன். போய் செயல்படணும். இதுதான் இதுக்காக நமக்காக ஜெபிச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த ஜபத்தை வீணாக்கிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு நியமித்த காலத்தில் நியமித்த வேலையை வேகமாய் செய்து முடிக்க வேண்டும். ஒன்று கர்த்தருடைய வருகை அல்லது நம்முடைய மரணம் எது முன்னால் சம்பவிக்குதோ அதுக்குள்ள நம்முடைய வேலையை நம்ம முடிச்சாகணும். ஆமென். முடிச்சாகணும். எது முன்னால நடக்குதோ அதுக்கு முன்னால் நம்முடைய வேலையை நம்ம முடிச்சாகணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 17 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஜபத்தை செய்திருக்கிறார். இந்த ஜபம் நம்மை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. நம்மை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற தரிசனம், நம்மை குறித்து அவருக்கு இருக்கிற பாரம், இவைகளையெல்லாம் இந்த ஜபம் வெளிப்படுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த கடைசி நாளிலே அவர் நீண்ட ஒரு ஜபத்தை செய்திருக்கிறார். இந்த ஜபத்தின் முதல் காரியம், பிதாவே நான் இப்பொழுது உம்மிடத்தில் வருகிறேன், இவர்கள் பூமியில் இருக்கிறார்கள், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி செய்யும். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவராக இருக்கணும். அதுக்குதான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். இங்கு நடக்கிற ஜபங்களில், சாயங்காலம் நடக்கிற ஜபங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். பெண்கள் கூட்டம் நடக்கிறது வியாழக்கிழமை, அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மற்ற சகோதரர்கள் சாயங்காலத்தில் டெய்லி நடக்கிறது அந்த ஜபத்தில் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமைதோறும் ஆண்களுக்கான ஜபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற வாரத்தில் தொடர்ந்தது வாரத்தோடு ஜபம் ஏறெடுக்கப்படும். சகோதரர்கள் எல்லாரும் அதில் வந்து சனிக்கிழமை சாயங்காலத்தில் 6 மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனை எதுவானாலும் அதற்காக ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தின் விடுதலையை வாங்கி கொடுப்பதற்காக தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஒருவர் தனித்திருந்து ஜெபிக்கிறதை விட இருவர் கூடியிருப்பது நலம். அதனால் அவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். தெரியுமா, ஐக்கியம் என்பது கர்த்தருடைய சமூகத்தை நமக்கு கொண்டு வருகிறது. வேதம் முழுவதிலும் எங்கெல்லாம் ஐக்கியப்பட்டு ஜெபிச்சாங்களோ அங்கெல்லாம் தேவ மகிமை இறங்கியிருக்கிறது, தேவ ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்திருக்கிறார். அதான் ஐக்கிய ஜபத்தின் ரகசியம், கார்பரேட் அனாயிட்டிங். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இதை நீங்கள் ஜாக்கிரதையோடு ஐக்கியப்படுங்கள். நான் வந்து அப்படியே பின்னால வந்து ஒரு விஸ்டர் மாதிரி எப்படி உட்கார்ந்து அப்படி போயிடாதீங்க. ஒரு ஸ்பெக்டேட்டரா இருக்காதீங்க. சர்ச்சில் வந்து தூரத்தில் உட்கார்ந்து அப்படியே போயிட்டே இருக்காதீங்க. சர்ச்சில் ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு இடம் கிடையாது. சர்ச்சில் தேவ பிள்ளைகளுக்குரியது. ஸ்பெக்டேட்டரா நீங்க இருக்கக்கூடாது, தேவ பிள்ளையா இருக்கணும். இது கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய பிள்ளை. நீங்க இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா நீங்க இருக்கணும். குடும்பத்தில் வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். குடும்பத்தில் உங்க வீட்டில் இருக்கிற காரியத்தை குறித்து நீங்களா ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்திக்கணும். யார் வீடோ ஏதோ என்று சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது உங்கள் வீடு, நம்முடைய சபை, இது உங்களுடைய வீடு. நம்முடைய தகப்பன், நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் கர்த்தர். அவருடைய பிள்ளைகள் நாம. அவருடைய காரியத்தில் யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்க வரணும். என்ன காரியம் இருக்குது சபையில் எல்லாத்தையும் யாராவது ஒரே ஒரு ஆள் செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்களா முன் வரணும். வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது. என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யலாம், சபையில் அடுத்தது என்ன பண்ணலாம், இன்னும் என்ன காரியத்தை செய்யணும், நீங்களா முன் வரணும். இது குடும்பம், நீங்க குடும்பத்தில் ஒரு நபர். நீங்களா வந்து கேட்கணும், நீங்களா வந்து விசாரிக்கணும். வந்து தூரத்தில் உட்கார்ந்து அப்படியே ஓடிடக்கூடாது. நீங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் என்பதை மறந்து போகாதீங்க. அதுக்குதான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். அதுதான் சபை. இவள் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்தது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களை நான் பூமியிலிருந்து உலகத்திலிருந்து நான் பிரித்தெடுத்தேன். இவர் உலகத்தார் அல்ல, இவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, நீங்க யார் என்றது இயேசு கிறிஸ்து பீதாட்ட சொல்லிட்டாரு. நீங்க உலகத்தார் அல்ல, நீங்க உலகத்தார் அல்ல. உலகத்தாரை போல ஜெபிக்காதீங்க, உலகத்தாரை போல நடந்து கொள்ளாதீங்க, உலகத்தாரை போலவே வாழாதீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருக்குரியதா இருக்கட்டும், கர்த்தருக்குரியதா இருக்கட்டும். உலகத்தாராகவே வாழ்ந்துடாதி. நீங்க உலகத்தார் அல்ல, கர்த்தருக்காக இருங்க. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே நீரனை அனுப்பினது போல நான் இவர்களை அனுப்புகிறேன். மூன்றாவது, நம்மை குறித்து அவர் சொல்லியிருக்கிற பிதாகிட்ட சொல்ற மூணாவது விஷயம், என்னை அனுப்பினது போலவே இவங்களை அனுப்பியிருக்கிறேன். என்னை குறித்து ஒரு தரிசனத்தோடு ஒரு ப்ராஜெக்டோடு இந்த உலகத்தில் அனுப்பிட்டீங்க பிதாவே, அதே போல இவங்களை நான் அனுப்பி வைக்கிறேன். இவங்களை குறித்து ஒரு தரிசனம், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை இவங்க செய்வாங்க. பிதாட்ட சொல்லிட்டாரு, தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை வீணாக்காதீங்க. உங்களுக்கு என்னத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை கர்த்தருக்கு யூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க. பின்னால பார்த்துக்கலாம் சொல்லாதீங்க. இன்றைக்கு அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இதுதான் அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். இந்த நாளிலே நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக்கி இந்த வேத வசனங்களுக்கு உங்கள் இருதயங்களை திறந்து ஒப்புக் கொடுங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம்! உங்கள் ஆத்மாவை யாராலும் தொட முடியாது. நீங்கள் பரலோகத்திற்கு முன்குறிக்கப்பட்டு விட்டீர்கள். பரலோகத்தின் பிரஜை நீங்க. இந்த பூமியில தற்காலிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனை யாராலும் தொட முடியாது, நரகத்திற்கு கொண்டு போக முடியாது. சரீரத்தை தொடுகிறதற்கு முடியும், ஆனால் உங்கள் ஜீவனை தொடர்றதுக்கு யாராலும் முடியாது. உங்கள் ஆத்மா அது கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சாக்கியம் பெற்றவர்கள் நாம் கர்த்தருக்காக எவ்வளவு தூரம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்களை முடிய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த இந்த ஆழ்ந்த சத்தியத்தை தகப்பனே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் பதித்து ஆண்டவர் உமக்கு என்று நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்ய. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு காரியத்தை நாளைக்கு என்று நாங்கள் தள்ளிவிட்டு பிசாசின் வஞ்சனையிலே நாங்கள் அகப்படாதபடி இன்றைக்கே நாங்கள் செயல்படுகிறவர்களாய் கர்த்தரைகளை மாற்றுங்கப்பா. இன்றைக்கே நாங்கள் செயல்பட வேண்டும். நாளைக்கு என்பது பிசாசினுடைய தந்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கே உமக்கு என்று நிற்க உதவி செய். எங்களை அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க. புதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரும். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.